வணக்கம் டாக்டர் சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்களே.
வணக்கம் அருமை சகோதரியாருக்கும், ஆஸ்திரேலியா வாழ் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த தமிழ் தைத்திருநாள் நல் வணக்கங்கள்.
SBS தமிழ் ஒலிபரப்பு சில ஆண்டுகளுக்கு முன்னரும் உங்களை நேர்கண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு தடவை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் நீங்கள் பெரம்பலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வராக பொறுப்பேற்றிருப்பதாக அறிகிறோம். அதற்கு எங்களது வாழ்த்துக்கள். இந்த பொறுப்பினூடாக நீங்கள் எதை சாதிக்கவிருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள்.
பெரம்பலூர் அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மற்றும் சிறப்பு அலுவலராக நான் பொறுப்பேற்றிருக்கின்றேன். பெரம்பலூர் என்பது சென்னையிலிருந்து சற்றேறக்குரிய 5 மணி நேரம் பயணம் செய்து திருச்சிக்கு முன்னதாக அமைந்திருக்கின்ற ஒரு ஊர். நல்ல உள்ளங்கள் கொண்ட, தமிழ் உணர்வு கொண்ட மக்கள் நிறைந்த ஊர். அன்பும் ஆற்றலும் பாசமும் பற்றும் நிறைந்த மக்கள். அது ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்னாலும் அந்த பெரம்பலூர் மருத்துவக் கல்லூரிக்கான வேலைப்பாடுகள் எதுவுமே இன்னும் தொடங்கப்படவில்லை. அதற்கான முயற்சியில் நான் இறங்கி இருக்கின்றேன்.
சரி, பெரும் இசைக்கலைஞர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களின் வாரிசாக இசையில் சிறந்து விளங்கும் நீங்கள் மருத்துவத்துறையிலும் புகழ்பெற்ற ஒரு டாக்டராக இருக்கிறீர்கள். இந்த மருத்துவமும் இசையும் எப்படி ஒன்று சேர்ந்தது?
அடியனுடைய சங்கீத பிரவேசம் என்னுடைய தந்தையாரின் அடிச்சுவட்டில் அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் எனக்கு இருந்தது. அதில் உள்ளூர் என்னுடைய தந்தையாருக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் எனக்கு அதில் நாட்டமும் ஆர்வமும் இருந்தது. ஒரு தனி காரணம், நான் என்னுடைய குருநாதர் சங்கீத வித்வான் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் இடைவிடாது என்னுடைய பயிற்சியையும் சங்கீத முயற்சியையும் தொடர்ந்து கொண்டிருந்தேன், தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய தந்தையார் எனக்கு ஞான குருவாக இருந்து வழிகாட்டி எப்படி பாட வேண்டும், மேடையில் எப்படி அந்த பாட்டை மக்கள் மனதை சென்றடைய எவ்வாறு பகிர வேண்டும் என்பதையெல்லாம் என்னுடைய தந்தையாரிடம் நான் உணர்ந்திருக்கிறேன். அவருடன் சென்று பல நாடுகளில் பாடி நான் பல நிகழ்ச்சிகளிலும் பாடி அதை நான் உணர்ந்திருக்கிறேன். அடிப்படையில் வந்து சொல்லணும்னா, என்னுடைய தந்தையாருடைய எதிர்பார்ப்புக்கு மருத்துவனானேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு மனிதனுக்கு 2 கண் இருக்கிறது. இசையும் மருத்துவம், இவை இரண்டும் என்னுடைய 2 கண்கள். அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் திருவருள், என்னுடைய தந்தையார் எனக்கு அளித்த ஞான பிச்சை.
இப்ப இசைக்கு வந்து நோய்களை குணப்படுத்தும் தன்மை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அது ஒரு அருமருந்து என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதற்கு பதிலளிப்பதற்கு மிக பொருத்தமானவர் நீங்கள். ஏனென்றால் ஒரு மருத்துவர், அதே நேரம் இசைக்கலைஞரும் கூட. சொல்லுங்கள், இந்த கூற்று பற்றிய உங்கள் கருத்து என்ன?
அதை நீங்களே உணர்ந்திருப்பீர்களே. ஒவ்வொரு ரசிகனும் உணர்கின்ற ஒரு விஷயம், எப்பேற்பட்ட ஒரு சந்தர்ப்பங்கள் சூழல்கள் இருந்தாலும் ஒரு இசை மனதிற்கு இதம் அளிக்கின்றது. ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிற மனசுக்கு சுறுசுறுப்பு அளிக்கிறது இசை. சில பாடல்களை பாடும்பொழுது நம்மை அறியாமல் வீரம் கொப்பளிக்கிறது. தாயார் தாலாட்டு பாடிய போது குழந்தைக்கு தன்னை அறியாமல் உறக்கம் வருகிறது. இப்படி ஒவ்வொரு விதத்திலும் பாடல் நம்மை ஆட்கொள்கிறது. குறிப்பாக மொழி அறிந்த வாய்ப்பாட்டு உணர்வையே பிரதிபலிக்கின்ற காரணத்தால் அந்த மொழி அறிந்த பாடல்களை பாடும்பொழுது அந்த மொழியோடு சேர்ந்து இசையின் இதமும் சேர்ந்து அதற்கு உண்டான பலனை அளிப்பதை நாம் கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம். அதுலேயும் குறிப்பாக சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப தலைவலியா இருந்ததுங்க, என்ன பண்ணீங்க அப்படியே கொஞ்சம் அப்படி கோயிலில் போய் உட்கார்ந்தேன், அந்த பக்கம் ஓதுவார் ஐயா பாடிக்கிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு, இந்த பக்கம் நாதஸ்வரம் தவிர்த்து ஒளி கேட்டுச்சு, மணியோசம் இருந்தது, என்னமோ ஒரு இதம், ஒரு இனம் புரியாத ஒரு இதம் என் மனதை சூழ்ந்தது, எனக்கு ரொம்ப 10 நிமிஷத்துல எனக்கு தலைவலி சரியா போச்சு அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. பல பேர் என்னுடைய இசை நிகழ்ச்சிகளுக்கு வந்தவங்க, சார் வரும்போது மனச்சோர்வோட வந்தோம், என்னடா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையே வெறுத்து வந்தோம், எங்களுக்கு உங்களுடைய இசை நிகழ்ச்சியை கேட்ட போது நீங்கள் அதில் பாடிய பாடல்கள், அதில் உள்ள பக்தி, அதில் உள்ள தத்துவங்கள், நீங்க சினிமா பாடல்கள் பாடியது, நீங்க பண்ண காமெடி, நீங்க அடிச்ச லூட்டி ஸ்டேஜில், இவற்றையெல்லாம் ஒருமித்து நாங்கள் நவரசத்தையும் நாங்கள் கண்டபோது எங்களுக்கு மனம் இப்பொழுது குதூகலமாக இருக்கிறது என்று பாராட்டி செல்வதை நான் நித்தமும் கண்டுகொண்டிருக்கிறேன்.
அடுத்ததாக ஒரு கேள்வி. 2008 உங்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உங்கள் தந்தைக்கும் இந்த விருது கிடைத்திருக்கின்றது. ஆனால் இந்த விருது என்பது எப்போதுமே அங்கே சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருப்பது வழக்கம். குறிப்பாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட வேண்டியவர்களுக்கு விருதுகள் வழங்கப்படாமலே அவர்கள் வயதாகி பின்னர் இறந்து விடுகின்ற சம்பவங்களும் இருப்பதாக விமர்சிக்கப்படுவதுண்டு. இந்த விருதுகள் பற்றிய உங்கள் பார்வை என்ன?
இந்திய அரசு தருகின்ற விருதுகள் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவை. இந்திய அரசின் விருது என்னுடைய தந்தையாருக்கும் எனக்கும் வழங்கப்பட்டது. வழங்கப்பட்டதுக்கு அடிப்படை காரணம், நாங்கள் இத்தனை ஆண்டுகள் உழைத்து இந்த கலைத்துறைக்காக உழைத்து தமிழுக்கும் தமிழ் இசைக்கும் தொண்டு செய்திருக்கின்றோம், எங்களுக்கே வந்து அது மிக தாமதமாக வழங்கப்பட்டது என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது என்பதை தவிர, இதுல வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கான்ட்ரவர்சியும் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் பெருமை தான், எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தோடு மக்கள் அனைவரும் அன்னைக்கு பேசிக்கிட்ட விஷயம் ஒன்று, அதாவது கர்நாடக இசைத்துறையில் சாஸ்திரிய சங்கீதத்துறையில் தந்தையாரும் மகனும் ஒரே குடும்பத்திலிருந்து ஒரே ஃபேக்கல்ட்டியில், அதாவது கர்நாடிக் மியூசிக்காக பத்மஸ்ரீ என்ற இந்தியாவின் சிறந்த விருது வழங்கி பாராட்டப்பட்டது என்றால் அது இசைமணி சீர்காழி கோவிந்தராஜன் குடும்பத்தினருக்குத்தான் என்று இசை உலகம் இன்றும் பாராட்டி கொண்டிருக்கிறது. அது எங்களுக்கு கிடைத்த பெரிய பெருமை. சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கம் இருக்கக்கூடும். மாஸ் மீடியால பாப்புலரா இருக்காங்கன்ற ஒரே காரணத்திற்காக விருதுகள் வழங்கப்பட மாட்டாது. விருதுக்கான தகுதிகள், பல தகுதிகள் இருக்கிறது. இந்த அரசு விருதுக்கு வந்து தனிப்பட்ட தேர்வு முறைகளே இருப்பதாக பின்னர் கேள்விப்பட்டேன். அதாவது அவங்க வருமான வரி கட்டியிருக்காங்களா, அவங்க பேர்ல வழக்குகள் இருக்கிறதா, அவங்களுடைய நடத்தை என்ன, நன்னடத்தை என்ன, அவங்களுடைய அடிச்சுவட்டில் ஏதாவது பழுதுகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் பரிசீலித்து ஒரு அறிஞர்கள் குழாம் அதை வழங்குகிறது. அந்த அடிப்படையில் அது வழங்கப்பட்டதாகவே நான் கருதுகிறேன்.
இசை அல்லது மருத்துவம் இரண்டில் ஒன்று தான் தெரிவு செய்ய வேண்டும் என்றால் எதை தெரிவு செய்வீர்கள்?
இரண்டுமே ஒன்றுதான். இசையால் மருத்துவ பலன்களை அடையலாம், மருத்துவத்தால் இசை தருகின்ற நல்ல பலன்களை தரலாம். இரண்டும் எனக்கு இரு கண்கள், இரண்டையும் வைத்துத்தான் என்னுடைய பார்வை மனிதநேயம் மனித அபிமானம் என்கிற ஒரே பார்வையை நான் பார்ப்பேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் மருத்துவரும் பிரபல இசைக்கலைஞருமான டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்கள். உங்களது தந்தை சினிமா பாடல்களிலும் கொடி கட்டி பறந்தவர். நீங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் கர்நாடக சங்கீத பாடல்களில் புகழ் பெற்றவராக இருந்தாலும் சினிமாவிலும் பல பாடல்களை பாடியிருக்கிறீர்கள். ஆனால் அதிகம் உங்கள் குரலை சினிமாவில் கேட்க முடிவதில்லை. கர்நாடக சங்கீத பாடகரான உங்களை சினிமா அவ்வளவாக உள்வாங்கவில்லையா, அல்லது நீங்கள் சினிமாவை தவிர்க்கிறீர்களா?
சினிமா என்பது சங்கீதத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற, இசையை மட்டுமே நம்பி இருந்த அந்த காலத்தை போன்ற காலகட்டம் நாங்கள் நுழைந்த போது இல்லை. சினிமா பிசினஸ் ஆயிடுச்சு. எங்க காலகட்டத்துல வந்து வந்த இசையமைப்பாளர்களுக்கு அவர்களுக்குள்ள வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்க கூடும், எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் நாங்கள் எங்கள் முயற்சிகளை விக்ரமாதித்தன் கதை சொல்வதைப் போல விடாமுயற்சியுடன் திரையிலும் நாங்கள் உழைத்திருக்கின்றோம். சினிமாவை மையமாக வைத்து நாங்கள் வளர வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் சினிமாவில் அவங்களுக்கு ஒரு இது இருக்கும், அப்பா பாடிக்கிட்டே இருந்தாரு, இப்ப வந்து புள்ள பாடணுமா என்று கேள்வி கேட்டு அதனால் மனம் வந்த பாடகர்களுடைய பிள்ளைகள் தான் இருக்காங்க. ஆனால் என்னிடம் மிகுந்த மரியாதையும் அக்கறையும் ஒரு பழகு தன்மையும் கொண்ட இசையமைப்பாளர்கள் என்னிடம் இப்படி பேசியதில்லை. நானும் சினிமாவே கதி என்று அந்த நாட்டத்துடன் என்னுடைய இசை பயணத்தை தொடர வேண்டும் என்று நினைத்ததில்லை. என்னுடைய திரை இசை பயணத்துல மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்களது இசையில் அபிநய சுந்தரி ஆடுகிறாள் என்ற பாடலை நான் மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் பாடினேன், அது மிகுந்த பிரபலம் அடைந்தது. சங்கர் கணேஷ் அவருடைய இசையில் பல பாடல்கள் பாடியிருக்கின்றேன். மூத்த பரம்பரை இசையமைப்பாளர்களான SM சுப்பையா நாயுடு, SV வெங்கடராமையர், திரு TR பாப்பா, திரு TG லிங்கப்பா போன்றவர்களுக்கு எல்லாம் நான் பாடியிருக்கின்றேன். திரு சேகர் அவர்கள், இசை புயல் AR ரஹ்மான் அவர்களுடைய தந்தையார் எனக்கு பாட்டு சொல்லி கொடுத்து நான் ஒரு மலையாள படத்துக்கு தமிழ் தெம்மாங்கு பாடல் ஒன்றை பாடியிருக்கின்றேன். பிறகு AR ரஹ்மான் அவர்கள் சொல்லி பாடியிருக்கின்றேன். பிறகு அவர்கள் வீட்டிலேயே சகோதரி மகன் இசையமைப்பாளர் பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையிலும் பாடியிருக்கின்றேன். ஒரே குடும்பத்தில் மூன்று தலைமுறை இசையமைப்பாளரிடம் பாடியிருக்கின்றேன், பாடி வருகின்றேன். சமயம் டி இமான் அவர்களுடைய படங்கள் எல்லாம் என்னுடைய பாடலை என் குரலை கேட்ட பாடல் வரும்பொழுது அவர் பயன்படுத்துகின்றார். என்னை விட அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்களுடைய தரம் உங்களுக்கு தெரியும். என்னை விட அதிக அக்கறையோடும் நேசத்தோடும் இசையமைப்பாளர்கள் என்னிடம் இருந்த காரணத்தால் தேனிசைத்தம்பியில் தேவாலயம்னாலும் நாங்கள்லாம் ஒன்னா வளர்ந்தவர்கள். இருப்பினும் சினிமாவில் வந்த பிறகு அவர்கள் என்னுடைய தரத்தை நிலைநிறுத்தி வைக்க வேண்டும், அதை குறைத்துவிடக்கூடாது என்கிற மனப்பான்மையுடனே பல பாடல்களை எனக்கு அவர்கள் தரவில்லை என்பதுதான் உண்மை. நான் பாட மறுத்ததில்லை, இப்பவும் படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்கேன், பாடிக்கிட்டு இருக்கேன். எனக்கேற்ற தருணங்கள் அமையும் பொழுது, அவர்களாக அழைக்கப்படும் பொழுது எனக்கு பாடல் சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பமாக அமைகிறது என்பது. நான் பாடிய பாடல்கள் அனைத்தும் வெற்றி பெற்றிருக்கின்றன. ஜோடி படத்தில் அஞ்சாதே ஜீவா பாடல் மிகுந்த பெரிய வெற்றியை தந்தது.
காதல் இல்லாத நகரம் அது காற்று இல்லாத நரகம், காதல் இல்லாத நகரம் அது காற்று இல்லாத நரகம். கொன்றுவிட்டு போகும் மலரே வா, வாழ்க்கையின் உயிரே வா 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 ஜீவா ஜீவா.
அதன் பிறகு தம்பி ரகுமான் அவர்களுடைய இசையிலேயே செல்லின் ஒரு காதல் படத்துல அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சுங்கிற பாடலை பாடிய போது எனக்கு அதுல ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது. இப்படி என்னுடைய பாடல்கள் அனைத்தும் நான் பாடின படங்கள்ல பாடிய பாடல்கள் எல்லாம் ஒரு பேர் சொல்றப்பதான் பாடியிருக்கேன்.
இறுதியாக ஒரு கேள்வி. தமிழ்நாடு வெள்ளத்தில் மூழ்கியிருந்த காலப்பகுதியில் நடிகர் சிம்புவின் இந்த பீப் பாடல் சச்சி என்பது அந்த வெள்ளத்தையும் மேவி ஓடிக்கொண்டிருந்தது. உண்மையிலேயே இப்படியான ஒரு சர்ச்சை அந்த காலப்பகுதியில் ஏற்பட்டிருக்க வேண்டுமா?
மற்றவர்களுடைய பாடலை பற்றி கருத்து சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது அந்த கலைஞனுடைய மன வெளிப்பாடு, உள வெளிப்பாடு, அவர்களுக்கு தெரிந்ததை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதை வந்து நான் எப்படி அதை பத்தி கமெண்ட் பண்ண முடியும்? சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கும், சர்ச்சைகளில் ஏன் நீங்கள் பங்கேற்க வேண்டும்? நீங்க ஒரு மீடியா, சர்ச்சையை பெருசுபடுத்துறது யாரு மீடியா தானே? இந்த மீடியா ஏன் கேட்கறீங்க? பீட் பாடல்ல மறந்து அதெல்லாம் ஒண்ணு, அதை விட மோசமான பாடல்கள்லாம் நிறைய இருக்கு. உண்மையில கேட்டீங்கன்னா அதை விட மோசமான வார்த்தைகளும் இரட்டையர்த்தைகள் உள்ள பாடல்களும் இருக்கின்றன. ஒரு கெட்ட வார்த்தையும் கெட்ட வார்த்தையா பாடியிருக்கான், அது வெளியில தெரியாம அது பீப்னு சத்தத்தை விட்டுருக்கான். அது ஒன்றும் பெரிய விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டு நாம் பேச வேண்டிய, நாம் பேச வேண்டிய அளவிற்கு பெரிய சர்ச்சை ஒன்றும் அல்ல.
மிக்க நன்றி டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களே. உங்களிடம் பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் நீங்கள் வேலை பளுவின் மத்தியில் இருக்கிறீர்கள். அதற்கிடையிலும் இந்த நேரத்தை ஒதுக்கி நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.
ரசிகர்களுக்கும் அன்பர்களுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கும் இவருடைய உணமார்ந்த இனிய தமிழர் திருநாள் தைத்திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்பம் பொங்க, இதயம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, அருள் பொங்க, அறிவு பொங்க, நாம் அறிவார்ந்த தமிழ் மக்களாய் நாம் செயல்படுவோம் என்று இந்த சூரிய வழிபாட்டில் என்னுடைய பிரார்த்தனையை வைத்து விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். உங்கள் டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம். நன்றி, வணக்கம்.
நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனம் என திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே